புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஜெர்மனி ஏவ்நெட் நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் கணினி வல்லுநர் திரு சங்கர் ஆத்தூர் சீனிவாசன் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் தொழில் கல்வி குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சங்கர் சீனிவாசன். நான் ஜெர்மனியில் மியூனிக் மாநகரத்தில் கணிப்பொறி வல்லுநராக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். புதுகை எஃப்எம், எனக்கு முதல்ல அந்த புதுகை அப்படிங்கிற பேரே வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒன்றாக அமைஞ்சது. ஒரு புதுமைக்கு உண்டான ஒரு வித்தாகவும் ஒரு அத்தாட்சியாகவும் இது இருக்குன்றதில் எனக்கு எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை. இந்த புதுகை பண்பலை பற்றி டாக்டர் பேராசிரியர் திரு சக்திவேல் அவர்கள் மூலமாக நான் அறியப்பட்டேன். அவர்களுடைய உரையாடல்களும் சமூக சிந்தனையும் அவர் இந்த புதுகை பண்பலை மூலமாக பகிர்ந்து கொண்டார். அவைகளை கேட்டு அவைகளினுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளும் நேரத்தில் புதுகை எஃப்எம் பற்றி நான் மேலும் சில விஷயங்களை அதனுடைய இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன். இன்றைய சூழலில் மீடியாக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மக்கள் தொடர்பு சாதனங்கள், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு மொபைல் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, இது ஒரு டிஜிட்டல் ஏஜ் இல்லையா? ஸோ இதன் மூலமாக பல்வேறு வடிவங்கள் மூலமாக நமக்கு தகவல்களை அள்ளி கொட்டுறாங்க. அதில் தேவை இல்லை எது, தேவை எது, நமக்கு சம்மந்தப்பட்டமானது எது, நமக்கு சம்மந்தம் இல்லாதது எது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதே வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இது எல்லாமே வந்து இன்றைக்கி எந்த ஒரு தொலைத்தொடர்பாக இருந்தாலும் ஒரு மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனங்களாக இருந்தாலும் எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் அனைத்துமே பின்னால் ஒரு வர்த்தகம் அல்லது வர்த்தகம் சார்ந்த ஒரு குறிக்கோள்களோடு தான் அமைகின்றன, அவைகள் இயங்குகின்றன. அந்த வகையில் நான் போயிட்டு இந்த இணையதளத்தில் இவங்க புதுகை இணையதளத்தில் நான் பார்க்கும்போது அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிற நிகழ்ச்சிகளும் அந்த பிரிவுகளும் அவர்கள் அமைச்சிருக்கிற விதமும் எந்த ஒரு வர்த்தக ரீதியான ஒரு சம்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு லாபகரத்தையும், அதாவது எந்த ஒரு சுய லாபமோ அல்லது எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு சட்ட விழிப்புணர்வாக இருக்கட்டும், ஒரு சுற்றுலாவாக இருக்கட்டும், ஒரு கல்வி சம்பந்தப்பட்டமான விஷயமாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு முக்கியமாக அறிவியல், கல்வி, வரலாறு இவைகளை பற்றியாக இருக்கட்டும், பெண்களின் விஷயமாக இருக்கட்டும், இன்று மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு மருத்துவ விஷயமாக இருக்கட்டும், இதை போன்ற ஒரு பிரிவுகளை அமைத்து அதில் எந்த ஒரு கமர்ஷியல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய தமிழாக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்க, ஒரு வர்த்தக ரீதியாக எதுவுமே அதை பார்க்காம ஒவ்வொரு சாதாரண விஷயத்தையும் மக்களிடம் எடுத்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவங்க எடுத்திருக்கிற முயற்சி, இவர்கள் அதற்கு உண்டான மக்களை தேர்வு செஞ்சு, அதாவது ஒரு பேராசிரியரோ நிபுணரையோ மட்டுமல்லாது ஒரு சாதாரண ஒரு தெளிவான சிந்தனையக்கூடிய ஒரு மக்கள் அவர்களின் மூலமாக அந்த விஷயத்தை உரையாடல் மூலமாக வெளியில் கொண்டு வந்து அதை பதிவு செய்து அதை இணையதளத்திலும் அதை ஒளிபரப்பி பல என்னை போன்ற தொலைதூரத்தில் பல நாடுகளில் உள்ள மக்களுக்கும் போய் சேரும் வண்ணத்தில் அதை வடிவு செய்து அதை அமைத்து நடத்தி கொண்டுவதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். இதில் நான் மிகவும் ரசித்து சில விஷயங்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். சாதாரண விஷயங்கள், ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிற விஷயமாக பகிர்ந்துகிற போது அது சிறப்பாக அமையும், அது சிறப்பாக செயல்படும். அந்த வகையில் இது அமைந்திருக்கிறது. ஒரு குறள் ஒன்று மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. சரிங்களா? கேள்வி ஞானம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு ஞானம். நாம் வாசிக்கும் போது கூட சில நேரத்தில் அதை மறந்து போகக்கூடும். ஆனால் ஒன்றை பற்றி நாம் அறியும்போது, அதை கேட்டு அறியும்போது, அதனால தான் வந்து நம்ம கிளாஸ்க்கோ அல்லது வகுப்பறைக்கெல்லாம் நம்ம போகும்போது என்ன விஷயம் படித்தாலும் நம்மளால் சொந்தமாக படித்தாலும் நமக்கு புரியல. ஆனால் அங்கே போய் அவங்க அந்த ஆசிரியர்கள், அந்த பேராசிரியர்கள் அவர்கள் நமக்கு எடுத்து உரைக்கும்போது அது நமது காது வழியாக, செவிகள் வழியாக நம்முடைய நினைவாற்றலை போய் அடைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பதிவு சென்றடையும் விதமும், சென்றடையும் வேகமும், அதனுடைய நீண்ட நாள் பதிவாக அமையும், அது செவி செல்வத்துக்கு மட்டுமே உண்டு என்பதை தான் வள்ளுவர் குறிக்கோளாக காட்டியிருக்கிறார். புதுகை எஃப்எம்மின் பணிகள் தொடர் என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கல்வி அப்படிங்கிறது ஏதோ ஒரு நமக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது இருந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் கல்விக்கு வந்து அரசும் சரி, நாம் எடுத்துக்கூடிய முயற்சியும் சரி, எல்லாமே ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் முன்னேறதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைய விஷயம் கல்வி. கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிவுகளில் நம்மளுடைய படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்புக்கும் சரி, நம்மளுடைய முன்னேறதுக்கும் மிக பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து தொழிற்கல்வி அப்படின்னு நம்ம வந்து கற்றுக்கிட்டு தொழில் மூலியமாக நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் ஜெர்மனி நாட்டிலிருந்து கணினி வல்லுநர் இதை பற்றி விரிவாக கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் சங்கர் ஆத்தூர் ஸ்ரீனிவாசன், கணிப்பொறி வல்லுநர், ஜெர்மனியில் இருந்து உங்களோடு புதுகை பண்பலை மூலம் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
நாம் வாழ்க்கையில் மேம்படுத்தி கொள்ளும் விதமாக எத்தனையோ கல்வி முறைகள் இருக்குது. ஒவ்வொரு கல்வி முறையும் ஒவ்வொரு வழிகாட்டுதல் முறையில் நம்மளுடைய வேலை பார்ப்பதற்கான வழிமுறைகளாக இருக்கட்டும், மேம்படுத்தும் விதமாகவும் நம்ம வந்து செயல்படலாம். இதில் வந்து இந்த தொழிற்கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார், அதை பற்றி சொல்லலாமே.
தொழிற்கல்வி, தொழிற்கல்வியினுடைய முக்கியத்துவம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளோட அர்த்தம் என்ன சொல்ல வரார் வள்ளுவர் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைவேறாவிட்டாலும், நாம் நினைத்த நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம், அந்த எண்ணத்தை அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, உயர்வாகவே நினைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார். ஏன் நம்ம வந்து தொழிற்கல்வி பேசும்போது இதை குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா, தொழிற்கல்வி ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய, அல்லது ஒரு உயர்வான வாழ்வில் ஒரு உயர்வான நிலைக்கு நாம் செல்லக்கூடிய, நம்முடைய குறிக்கோள்களை அடையக்கூடிய ஒரு வழிவகையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் இந்த விதத்தில் அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறேன். அப்போது தொழிற்கல்வி என்றால் என்ன, இல்லை நாம் அது எதை குறிப்பிட வரோம் தொழிற்கல்வி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்கு போவோம். ஆங்கிலத்தில் அதில் ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஃப்டி, அடுத்ததாக வரக்கூடிய எம்இ, எம்டெக் அல்லது எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி மற்றும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வர முடியும். இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கல்வியும் தாழ்வானதோ அல்லது தவறானதோ அல்ல. அனைத்து கல்வியும் சிறந்தது. சிறந்ததிலும் நம்முடைய குறிக்கோள்களை, நம்முடைய இலக்கை எட்டி செல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தொழிற்கல்விகளை பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இதை மேற்கோள், இந்த ஒரு சில கல்வி அந்த படிப்புகளை நான் மேற்கோள் காட்டினேன். இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதில் ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வேலையை எட்டுவதற்கும், அது இந்த வேலை ஒரு சாதாரண நிறுவனத்தில் நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு பணியில் அமர்ந்த பிறகு அந்த பணியை தொடர்ந்து மேன்மேலும் அடுத்த நிலைக்கு செல்லவும், மேற்பதவி, அதை தான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு மேற்பதவிக்கு செல்றவும், அதன் பிறகு அந்த நிறுவனத்தில் இன்னும் உயரே சென்று ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு சிறிய ஒரு நிறுவனத்தையோ பராமரிக்கக்கூடிய அல்லது நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு உயர்ந்த நிலையை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த தொழிற்கல்விகள் நமக்கு கட்டாயம் வழங்க. இதை குறிப்பிடறதுக்காக அந்த குரலை நான் வந்து உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். இது மட்டுமல்லாமல் ஒரு துறையில் நாம் ஒரு வல்லுநராகவோ ஒரு கைத்தேர்ந்தவராகவோ அல்லது ஒரு நிபுணராகவோ இந்த ஒரு நிலையை எட்ட வேண்டும் என்றாலும் தொழிற்கல்வி இன்றியமையாததாகிறது, மிகவும் அத்தியாவசியமாக ஒன்றாக மாறுகிறது. இப்போது இந்த தொழிற்கல்வி மூலமாக நாம் எந்தெந்த துறைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உடனே எழும். சரி, விளக்கம், தொழில் கல்விங்கிறதுக்கு விளக்கம் நம்ம கொடுத்தாச்சு. என்னென்ன மாதிரியான தொழிற்கல்விகள் இருக்குது, இல்லை என்னென்னது வந்து புதிதாக தற்போது நடைமுறையில் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இதை பார்த்தோம்னாக்க, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அந்த துறையாகட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங், இப்போ புதுசாக இப்போதைய தலைமுறையில் வந்துட்டுருக்கக்கூடிய ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங், அதன் பின்னால் பார்த்திங்கன்னா நானோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு. இது தாண்டி இன்னும் புதிதாக சுற்றுச்சூழலை பற்றிய துறை ஒன்று அந்த இன்ஜினியரிங், அதை பற்றிய படிப்புகளும் தற்போது ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. சோலார், இப்படி அதுக்கு ஒன்று உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இப்படின்னு நம்ம பல விதமான துறைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இத்தனை துறையிலையும் நமக்கு நாம் நினைக்கக்கூடிய நிலையை எட்டணும், நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சாதனையை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு தொழிற்கல்வி கட்டாயமாக ஆகின்றது. தொழிற்கல்வி மூலம் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வது மட்டுமல்லாமல் அந்த துறைக்கு நாம் பணியாற்றும் போது அந்த துறையும் மேன்மை அடைகிறது, அது மற்றவர்களுக்கும் பயன்படும் விதமாக அமைகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு அந்த தொழிற்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம ஒரு வரை இருக்கலாம். சரிங்களா
சார், இப்போ உள்ள காலகட்டத்தில் தொழில் கல்வியாக இருக்கட்டும், கல்வி சம்மந்தமான வகையிலையும் சரி, மாணவர்கள் தங்களோட திறமைகளை எந்த அளவுக்கு வளர்த்துக்கொள்ளணும் சார், அதை பற்றி சொல்லலாமே.
மாணவர்கள் எவ்வாறு தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் கருதுகிறேன். சப்ஜெக்ட் நாலேஜ், நம்ம அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்ட தொழிற்கல்வியினுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் மிக அவசியமானது. அதில் எந்தவித சந்தேகமும் எந்தவித பின்னடைவும் ஒரு காலம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக இது சப்ஜெக்ட் நாலேஜ் அந்த தொழிற்கல்வியில் வருகின்ற இதை தவிர மேலும் என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நான் என்னென்ன பார்த்துருக்கேன் அல்லது என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது உங்களோட பகிர்கிறேன். முதல்ல சொல்லப்போனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எடுத்துப்போம். நம்ம மற்றவர்களோடு எப்படி நாம் உரையாடுகின்றோம், ஆங்கிலமாக இருக்கட்டும், இப்போது யூரோப் அல்லது ஐரோப்பிய மற்ற நாடுகளில் வேலை செய்யும்போது அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது, நான் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் அது மாதிரி இப்போ ஃப்ரெஞ்சோ அல்லது ஜெர்மன் அல்லது டச் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பொதுவாக உலகம் பூரா இங்கிலீஷில் பேசுகிறாங்க, பட் நான் சொல்கிறது அந்தந்த நாடுகள்லையோ அல்லது அந்தந்த ஊர்கள்லையோ இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது மொழி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷனில் லாங்குவேஜும் அந்த லாங்குவேஜை நம்ம பயன்படுத்துகின்ற விதமும், இது இரண்டும் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ரெண்டு அனாலிசிஸ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எப்படி ஒரு விஷயத்தை நம்ம ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது, அதாவது முன்னும் பிறனுமா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அலசி அதை அந்த அதில் இருக்கக்கூடிய உண்மையை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தீர்வுக்கு வர்றது, நம்ம அந்த சொல்யூஷனிங் சொல்லுவாங்க, அதுதான் ப்ராப்ளம் சால்விங் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் அல்லது இன்னோவேஷன் ஸ்கில்ஸ், எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு விதமாக செஞ்சிகிட்ருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் ஒரு துறையில், அதை நம்ம எப்படி எதிர்காலத்துக்கு தகுந்தவாறு மாற்றி அமைக்கணும், இல்லை அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி நம்ம அதை மாற்றி அமைத்து அதை நாம் திறம்பட செயல் வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னோவேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஒரு நிர்வாகத்துறையில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது டெசிஷன்ஸ் மேக்கிங் ஸ்கில்ஸ் மிகவும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இப்போ மேற்குறிப்பிட்ட இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிற போது லேர்னிங் ஸ்கில்ஸுமே நமக்கு ஒரு அடிப்படை விஷயமாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா மாறி வருகின்ற சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாள வேண்டும், ஸோ புது விஷயங்களை நம்ம எப்படி கற்றுக்குறோம், அதை நம்ம எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது லேர்னிங் ஸ்கில்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இது கட்டாயம் அவசியமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா புது விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம ஜீரணிக்கணும், அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ நம்மளை மாற்றிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு காலகட்டத்தில் படித்தோம், அதை வாழ்க்கை பூரா உபயோகப்படுத்துவோம், அதுக்காக நான் எதுவுமே நான் வந்து புது விஷயங்களை நான் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பின்னடைவை நாமளே தயார் செய்யணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். லேர்னிங் ஸ்கில்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி, புது விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்முடைய கால தேவைகளுக்காக அதை எப்படி மாற்றி அமைக்கணுங்கிறது ரொம்ப இன்றியமையாததை நான் பார்க்குறேன். இப்போது ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு வேலையில் ஒரு பணியில் அமர்றோம் அப்படின்னு சொன்னாக்கா கட்டாயம் நமக்கு டீம் ஒர்க் அல்லது கொலாபரேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா தனித்து நாம் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மிகச்சிறப்பானதாக செய்ய முடியாது. மற்றவர்களோடு நாம் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்ஸ் வரும்போது நாம் கண்டிப்பாக மற்றவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக சாதாரணமாக இருக்கும். அதில் நாம் தனித்துவம் பெற்று விளங்கினாலும் மற்றவரோடு நாம் சேர்ந்து அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை நான் சாதாரணமாக பார்க்கின்றேன் இன்றைய கால சூழ்நிலையில். அதனால் இவை மட்டுமல்லாது ப்ரெசன்டேஷன்ஸ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம், அல்லது எப்படி நம்முடைய ஒரு சொல்யூஷன் ஆகட்டும், ஒரு தீர்வாகட்டும், அல்லது ஒரு டிசைன் ஆகட்டும், இவைகளை நாம் எப்படி மற்றவர்களிடம் கொண்டு போய் அந்த விஷயத்தை சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் ஸ்கில்ஸும் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. சரி, இப்படி இதை இப்படி பல ஸ்கில்ஸ் நம்ம சொன்னோமே, இதை எப்படி நாம் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்க போனாக்கா நிறைய படிக்க வேண்டும் கட்டாயம். அந்த துறையை பற்றி நாம் நிறைய படிக்க வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அல்லது புது விஷயங்கள் அல்லது டெசிஷன் மேக்கிங் இப்படி எல்லாம் போகும்போது எவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது நமக்கு மிக ஒரு அடிப்படையான விஷயத்தை ஒரு அடிப்படையான புரிதலை கொடுக்கும். எவ்வளவு சூழ்நிலைகளை நாம் ஆராய்ச்சி செய்கின்றோமோ ஒரே ஒரு விஷயத்தினை ஒரு விதமான ஒரு கோணத்தில் மட்டுமே பார்க்காமல் மற்றும் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது அனாலிசிஸ் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம், அந்த விஷயங்களில் இது இந்த இடத்தில் பயன்படுமா, இதை நாம் எப்படி உபயோகப்படுத்தலாம், இதை நாம் எப்படி வடிவமைக்கலாம் டிசைன் ஸ்கில்ஸ், இதை நாம் புதிதாக எப்படி உருவாக்கலாம் என்று யோசிக்கும்போது இந்த டிசைன் ஒர்க் ஷாப்ஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ், பார்ட்டிசிபேட்டிங், அதாவது நம்முடைய திறன்களை நாம் ஒரு ஒத்திகை பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லைவ் செஷன்ஸ், இவைகளில் நாம் பங்கேற்கும்போது கருத்தரங்கள் இவைகளில் நாம் பங்கேற்கும்போது பல தகவல்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மட்டுமல்லாது அவைகளை பயன்படுத்தி பார்க்கும்போது அது நம்முடைய மனதில் ஆழமாக பதிவதோடு புதுவித விஷயமாக நம்மிலிருந்து தானாக வெளிவர ஆரம்பிக்கும் அப்படின்றதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. நம்மிடம் நிறைய திறமைகள் உள்ளது. நம்முடைய மாணவர்களிடம் நிறைய திறன்களை நான் பார்க்கின்றேன். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அவைகளை வீணடிக்காமல், கவனம் சிதறாமல், குறிக்கோளிலிருந்து கவனம் சிதறாமல், நம்முடைய இலக்கு எது என்று பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு தேர்வு செய்துவிட்டு அந்த இலக்கினை நோக்கி பயணிக்க தொடங்க வேண்டும். எந்த ஒரு கலக்கம் இல்லாமல், எந்த ஒரு திசை திருப்புதலும் இல்லாமல் நாம் அதை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது அதை அடைவதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு இலக்கை நாம் அடையும் போது, இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் இது மட்டுமே நான் செய்யணுமா, இது மட்டுமே என்னுடைய இலக்கை அடைவது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்ல போனாக்கா, கட்டாயம் அதனுடன் நல்ல விளையாட்டு, நல்ல ஆரோக்கியம், நல்ல பொழுதுபோக்கு விதமான விஷயங்கள், ஏனால் இறுகி இருக்கின்ற மனதில் எதுவும் பதியாது. அவ்வப்போது நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு ரிலாக்ஸிங் இல்லையா, ஒரு ஓய்வு, நம்முடைய மனது ஒரு நல்ல நிலையில் வைத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், இவைகள் அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஒரு இலக்கை நாம் நோக்கி நாம் பயணித்தோமானால், அது மிக ஆரோக்கியமான ஒரு வெற்றியையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் முடிக்கின்றார் ஒரு குறளை. எதை செய்ய வேண்டும் என்றாலும், எதை செய்த பிறகும், எதை கற்ற பிறகும் அதில் நம்முடைய தனித்துவம் பதித்திருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை நாம் எப்போது வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டோமானால் வளர்ந்து வரும் பொறியியல் அல்லது மற்றும் இந்த டிஜிட்டல் எராவில் பல பொறுப்புகள் நம்மை தானாகவே வந்து சேரும். நம்முடைய திறமைகளை கண்டு அவை நம்மை அடையாளம் காணும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
இப்போ தொழிற்கல்வி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, அது படித்தாச்சு, தொழிலெலாம் கற்றுக்கிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு பக்கத்து இருந்தால் கூட, தொழிற்கல்வியில் இப்போ உள்ள சூழ்நிலையில் சவால்களும் சரி, அதே போல் அதை எதிர்கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி தகவல் சொல்லலாமே.
தொழிற்கல்விக்கு தற்போது நிலவும் சவால்கள் என்னென்ன? ஒரு பக்கம் சவால்க்கு பற்றி பேசினாலும், இன்னொரு பக்கம் எதிர்கால வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற இரண்டு விஷயத்தையும் நாம் இப்போ பார்ப்போம். நம்முடைய அணுகுமுறை பொருளாதார கல்வியில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்காக அல்லது அவர்களின் ஒரு குடும்பத்தில் நிலவுகின்ற ஒரு பொருளாதார நிலையை பொறுத்து தான் அவங்க இந்த தொழிற்கல்வியை அணுகிறார். இதோடு மட்டும், இந்த ஒரு கோணத்தில் மட்டுமே அந்த தொழிற்கல்வியை பார்க்காமல், அதை நம்முடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு நம்முடைய திறமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு கோணத்திலையும் நம்ம தொழிற்கல்வியை அணுகிறது மிக மிக அவசியமாக ஒன்றா நான் கருதுகிறேன். இப்போ சொல்ல வர ஒரு விஷயமானது பெற்றோருக்கும் பொருந்தும், மாணவர்களுக்கும் பொருந்தும். என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக ஒரு பிஇ அல்லது பிடெக் அல்லது ஒரு பேச்சுலர்ஸ் எந்த டிகிரியாக இருந்தாலும், அதை முடித்த உடனே என்ன எதிர்பார்ப்பு ஏற்படுது அந்த மாணவர்கிட்டேருந்து, அந்த குடும்பத்துலேயோ அல்லது அவர்கிட்டருந்து பொதுவாக என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அவர் ஒரு பணிக்கு போகணும், அதிலிருந்து அவர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்நிலை மாறி, ஏன்னா இன்றைக்கி பொதுவாக தமிழ்நாட்டுன்னு நான் குறிப்பாக சொல்ல வரேன், நிர்வாகத்துக்கு போகணும், ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாகத்துக்கு போகணும், ஒரு நிறுவனத்தை நிர்வாக ஒரு ஆளுமை திறன் கொண்டு வந்து அந்த நிர்வாகத்தை ஆளக்கூடிய ஒரு திறமையை வளர்க்கணும் அப்படின்ற மனப்போக்கு மிக குறைவாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த இளநிலை கல்வி பிடெக் பிஎஃப்டெக் இதெல்லாம் முடித்த பிறகு ஒரு முதுநிலை கல்வி, ஒரு எம்பிஏ, ஒரு எம்சிஏ, இதை போன்ற ஒரு முதுநிலை கல்வி மிக அவசியம்னு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு சவால் என்ன, எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த பட்டப்படிப்புகள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருத்தர் ஒரு 10 வருடம் ஒரு 15 வருடம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார், ஒரு சில நிலைக்கு மேல் இன்னும் மேலே செல்ல வேண்டும், இன்னும் உயர்வுக்கு போக வேண்டும் என்றால் அவருக்கு இந்த முதுநிலை கல்விகள் கட்டாயம் கை கொடுக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக சொல்ல வர்றது, இன்னொரு சவாலும் நான் வெளியிருந்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டிலேருந்து நாம் பார்க்குற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வெளி வெளியிருந்து பார்க்கும்போது நம்முடைய கல்வியை நம்ம தொடரும்போது நமக்கு போட்டியாக யார் இருக்கிறாங்கன்னு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னா, கூட படிக்கிற சக மாணவரோ அல்லது வேற ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய இன்னொரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவரோ, இவங்கள தான் நம்ம போட்டியாகவோ இவங்க அவங்கள தான் நம்மளுடைய ஒரு நம்முடைய ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கோம். ஆனால் அதை தாண்டி மற்ற நாடுகள், இப்போல்லாம் சீனா, ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள், மற்ற ஆசிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், யூரோப்பில் இன்னும் ஐரோப்பியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெயின், இட்டலி, இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களை நாம் ஒரு இணையாக ஒப்பிட்டு நம்முடைய ஆற்றல்களை அவர்களை விட மிக நுட்பமான நம்முடைய இந்த தொழிற்கல்விக்கு உண்டான ஆற்றலை பெருக்கி கொண்டோம் என்றால், அவர்களை காட்டிலும் நம்முடைய ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மற்றும் நாளைகளை வளர்த்து கொண்டோமேயானால் அது நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு மிகவும் ஒரு இன்றியமையாத இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன், என்னென்னா வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் பேஸ்ட் பண்ணியே நாம் எந்த ஒரு கல்வியும் அணுகக்கூடாது, முக்கியமாக தொழிற்கல்வியில். ஏன்னா தொழிற்கல்வி முடிச்சுட்டு நம்ம செய்ய போகிறது எல்லாமே அது சம்மந்தப்பட்டமான துறையில் நம்ம பணிபுரியணும். அப்போது அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்காமல் ப்ராக்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸாகவும் அந்த தொழிற்கல்வி அமைஞ்சதுன்னு சொன்னால், நாம் மேற்கொண்டு அந்த சொன்ன பார்த்திங்களா மற்ற பிற நாடுகள் இவர்களினோட போட்டி போடக்கூடிய வகையில் நம்ம சிறப்பாக வர முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். தொழிற்கல்வி மூலம் நமக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைய விட சிறப்பாக இருக்குமா? கட்டாயம் சிறப்பாக இருக்கும். இப்போது ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள், ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வோ அல்லது இப்போது வந்த ஒரு பேண்டமிக், இந்த மாதிரியான ஒரு சிரமமான காலங்கள் வந்த போதிலும் அல்லது வரும்போதிலும் ஒவ்வொரு துறையும் சில மாற்றங்களுக்கு உள்ளாகும். ஆனால் இன்றைய நிலைமைக்கு ஒரு சின்ன ஒரு ஒப்புதலை எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்முடைய இந்தியா வளர்கின்ற வேகத்தில் அனைத்து துறைகளிலும் இந்தியா அல்லது இந்தியா சார்ந்த நிறுவனங்களை மட்டுமே பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பல பல தொழில்துறைக்கான வேலைவாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டெக்னாலஜி பேஸ்டு, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல், கெமிக்கல், பயோடெக், டெலிகம்யூனிகேஷன்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், இந்த துறைகள்லாம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் உள்ள வரை இந்த துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும், நிபுணர்கள் தேவைப்படுவார்கள், கட்டாயம் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இன்னும் பல புது விதமான வாய்ப்புகள் என்னென்ன இப்போ நிறையா வந்துட்டுருக்குன்றதையும் சொல்லிடுறேன். இந்த ஆப்ஸ் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஆப்ஸை பற்றி தெரியும். ஒரு கூகுள் ஃபோனோ, ஒரு ஆப்பிள் ஃபோனோ, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோ, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஆப்ஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ஆன்லைன் வெப்ஷாப்ஸ், இந்த போன்ற முன்னேற்ற அதை வந்து தயார் செய்யக்கூடிய பணிகள், யூஐ டெக்னாலஜிஸ் அண்ட் டிசைன்ஸ், இவைகளும் இப்போ ரொம்ப சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ரொபாட்டிக்ஸ் அல்லது ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், முக்கியமாக அக்ரிகல்ச்சர், இதில் இந்த ஆர்கானிக் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டமான வேளாண்மை துறையில் பல புரட்சிகளை செஞ்சு இப்போது நம்ம உரம் போடாத விஷயங்கள், அந்த ஆர்கானிக் சொல்கிறோம் இல்லைங்களா, கெமிக்கல்ஸ் இல்லாமல் செய்கின்ற அந்த ஒரு வேளாண்மையும் இப்போ நல்ல எல்லா உலகம் பூரா இடத்துலையும் இதை வந்து ஒரு ட்ரெண்டாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதை போல் பல துறைகள் பல பல புதிய முறைகள், ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் பல தொன்று தொட்டு நாம் பல வருடங்களாக நாம் அது வேளாண்மை செய்து வந்தாலும் அதிலேயும் புதிய வித வாய்ப்புகள், புதிய வித தொழில்நுட்பங்கள் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் நிறைய காத்து கொண்டு இருக்கின்றன என்பதை மிக தெளிவாக நான் உங்களிடம் பகிர விரும்புகிறேன்.
இப்போ ஒவ்வொரு துறையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வழிகாட்டுதல் முறையில் கல்வியை வந்து கற்றாலும், மாணவர்கள் வந்து தொழிற்கல்வியை படிக்கிறப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான திறன்களை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டா நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதை பற்றி கூறுங்க சார்.
மாணவர்கள் எவ்வாறு தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் கருதுகிறேன். சப்ஜெக்ட் நாலேஜ், நம்ம அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்ட தொழிற்கல்வியினுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் மிக அவசியமானது. அதில் எந்தவித சந்தேகமும் எந்தவித பின்னடைவும் ஒரு காலம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக இது சப்ஜெக்ட் நாலேஜ் அந்த தொழிற்கல்வியில் வருகின்ற மேலும் என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நான் என்னென்ன பார்த்துருக்கேன் அல்லது என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது உங்களோட பகிர்கிறேன். முதல்ல சொல்லப்போனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எடுத்துப்போம். நம்ம மற்றவர்களோடு எப்படி நாம் உரையாடுகின்றோம், ஆங்கிலமாக இருக்கட்டும், இப்போது யூரோப் அல்லது ஐரோப்பிய மற்ற நாடுகளில் வேலை செய்யும்போது அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது, நான் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் அது மாதிரி இப்போ ஃப்ரெஞ்சோ அல்லது ஜெர்மன் அல்லது டச் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பொதுவாக உலகம் பூரா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. பட் நான் சொல்கிறது அந்தந்த நாடுகள்லையோ அல்லது அந்தந்த ஊர்கள்லையோ இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது மொழி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷனில் லாங்குவேஜும் அந்த லாங்குவேஜை நம்ம பயன்படுத்துகின்ற விதமும், இது இரண்டும் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ரெண்டு அனாலிசிஸ் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எப்படி ஒரு விஷயத்தை நம்ம ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது, அதாவது முன்னும் பிறனுமா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அலசி அதில் இருக்கக்கூடிய உண்மையை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தீர்வுக்கு வர்றது நம்ம அந்த சொல்யூஷனிங் சொல்லுவாங்க. அதுதான் ப்ராப்ளம் சால்விங் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் அல்லது இன்னோவேஷன் ஸ்கில்ஸ், எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு விதமாக செஞ்சிகிட்ருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் ஒரு துறையில் அதை நம்ம எப்படி எதிர்காலத்துக்கு தகுந்தவாறு மாற்றி அமைக்கணும், இல்லை அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி நம்ம அதை மாற்றி அமைத்து அதை நாம் திறம்பட செயல் வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னோவேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஒரு நிர்வாகத்துறையில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது டெசிஷன்ஸ் மேக்கிங் ஸ்கில்ஸ் மிகவும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இப்போ மேற்குறிப்பிட்ட இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிற போது லேர்னிங் ஸ்கில்ஸுமே நமக்கு ஒரு அடிப்படை விஷயமாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா மாறி வருகின்ற சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாள வேண்டும், ஸோ புது விஷயங்களை நம்ம எப்படி கற்றுக்குறோம், அதை நம்ம எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது லேர்னிங் ஸ்கில்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இது கட்டாயம் அவசியமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா புது விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம ஜீரணிக்கணும், அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ நம்மளை மாற்றிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு காலகட்டத்தில் படித்தோம், அதை நம்ம வாழ்க்கை பூரா உபயோகப்படுத்துவோம், அதுக்காக நான் எதுவுமே நான் வந்து புது விஷயங்களை நான் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பின்னடைவை நாமளே தயார் செய்யணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ லேர்னிங் ஸ்கில்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி, புது விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்முடைய கால தேவைகளுக்காக அதை எப்படி மாற்றி அமைக்கணுங்கிறது ரொம்ப இன்றியமையாத நான் பார்க்குறேன். இப்போது ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு வேலையில் ஒரு பணியில் அமர்றோம் அப்படின்னு சொன்னாக்கா கட்டாயம் நமக்கு டீம் ஒர்க் அல்லது கொலாபரேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்கிறாங்க. இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா தனித்து நாம் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மிகச்சிறப்பானதாக செய்ய முடியாது. மற்றவர்களோடு நாம் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்ஸ் வரும்போது நாம் கண்டிப்பாக மற்றவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக சாதாரணமாக இருக்கும். அதில் நாம் தனித்துவம் பெற்று விளங்கினாலும் மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களோடையும் அழைத்து மற்றவர்களோடு நாம் சேர்ந்து அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை நான் சாதாரணமாக பார்க்கின்றேன் இன்றைய கால சூழ்நிலையில். அதனால் இவை மட்டுமல்லாது ப்ரெசன்டேஷன்ஸ் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம், அல்லது எப்படி நம்முடைய ஒரு சொல்யூஷன் ஆகட்டும், ஒரு தீர்வாகட்டும் அல்லது ஒரு டிசைன் ஆகட்டும், இவைகளை நாம் எப்படி மற்றவர்களிடம் கொண்டு போய் அந்த விஷயத்தை சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் ஸ்கில்ஸும் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. சரி, இப்படி இதை இப்படி பல ஸ்கில்ஸ் நம்ம சொன்னோமே, இதை எப்படி நாம் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்க போனாக்கா, நிறைய படிக்க வேண்டும் கட்டாயம். அந்த துறையில், அந்த துறையை பற்றி நாம் நிறைய படிக்க வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அல்லது புது விஷயங்கள் அல்லது டெசிஷன் அல்லது டெசிஷன் மேக்கிங் இப்படியெல்லாம் போகும்போது எவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது நமக்கு மிக ஒரு அடிப்படையான விஷயத்தை, ஒரு அடிப்படையான புரிதலை கொடுக்கும். எவ்வளவு சூழ்நிலைகளை நாம் ஆராய்ச்சி செய்கின்றோமோ, ஒரே ஒரு விஷயத்தினை ஒரு விதமான ஒரு கோணத்தில் மட்டுமே பார்க்காமல் மற்றும் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது, அனாலிசிஸ் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம், அந்த விஷயங்களை இது இந்த இடத்தில் பயன்படுமா, இதை நாம் எப்படி உபயோகப்படுத்தலாம், இதை நாம் எப்படி வடிவமைக்கலாம், டிசைன் ஸ்கில்ஸ், இதை நாம் புதிதாக எப்படி உருவாக்கலாம் என்று யோசிக்கும்போது, இந்த டிசைன் ஒர்க் ஷாப்ஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ், பார்ட்டிசிபேட்டிங், அதாவது நம்முடைய திறன்களை நாம் ஒரு ஒத்திகை பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லைவ் செஷன்ஸ், இவைகளில் நாம் பங்கிருக்கும்போது, கருத்தரங்கள் இவைகளில் நாம் பங்கிருக்கும்போது பல தகவல்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மட்டுமல்லாது, அவைகளை பயன்படுத்தி பார்க்கும்போது அது நம்முடைய மனதில் ஆழமாக பதிவதோடு புதுவித விஷயமாக நம்மிலிருந்து தானாக வெளிவர ஆரம்பிக்கும் அப்படின்றதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. நம்மிடம் நிறைய திறமைகள் உள்ளது. நம்முடைய மாணவர்களிடம் நிறைய திறன்களை நான் பார்க்கின்றேன். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அவைகளை வீணடிக்காமல், கவனம் சிதறாமல், குறிக்கோளிலிருந்து கவனம் சிதறாமல், நம்முடைய இலக்கு எது என்று பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு தேர்வு செய்துவிட்டு அந்த இலக்கினை நோக்கி பயணிக்க தொடங்க வேண்டும். எந்த ஒரு கலக்கம் இல்லாமல், எந்த ஒரு திசை திருப்புதலும் இல்லாமல் நாம் அதை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது அதை அடைவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு இலக்கை நாம் அடையும் போது, இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் இது மட்டுமே நான் செய்யணுமா, இது மட்டுமே என்னுடைய இலக்கை அடைவது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்ல போனாக்கா, கட்டாயம் அதனுடன் நல்ல விளையாட்டு, நல்ல ஆரோக்கியம், நல்ல பொழுதுபோக்கு விதமான விஷயங்கள், ஏனால் இறுகி இருக்கின்ற மனதில் எதுவும் பதியாது. அவ்வப்போது நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு ரிலாக்ஸிங் இல்லையா, ஒரு ஓய்வு, நம்முடைய மனது ஒரு நல்ல நிலையில் வைத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், இவை அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஒரு இலக்கை நாம் நோக்கி நாம் பயணித்தோமானால் அது மிக ஆரோக்கியமான ஒரு வெற்றியையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் என்பதில் எந்தவித ஐயம் இல்லை. கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் முடிக்கின்றார் ஒரு குறளை. எதை செய்ய வேண்டும் என்றாலும், எதை செய்த பிறகும், எதை கற்ற பிறகும் அதில் நம்முடைய தனித்துவம் பதித்திருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை நாம் எப்போது வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டோமானால் வளர்ந்து வரும் பொறியியல் அல்லது மற்றும் இந்த டிஜிட்டல் எராவில் பல பொறுப்புகள் நம்மை தானாகவே வந்து சேரும். நம்முடைய திறமைகளை கண்டு அவை நம்மை அடையாளம் காணும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
அந்த தொழிற்கல்வியை நம்ம தேர்ந்தெடுத்து படித்தாச்சு, அவருக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம தேடி போயாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கத்து இருந்தால் கூட, அதை வந்து வெற்றி அடைகிறத மட்டும் இல்லாமல் அதை சாதிக்கக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்தால் நன்மை பயக்கும் சார், அதை பற்றி சொல்லலாமே.
ஒரு மாணவனும் தொழிற்கல்விக்கு நாம் எப்படி தயார் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த தேர்வுகள், தேர்ச்சி தேர்வுகள், இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் தர பயிற்சிகள் இப்படின்னு பல விதங்கள் இருக்குது. நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக அல்லது நம்முடைய கல்வியில் வரக்கூடிய மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ், இவைகளை வந்து நம்ம ஒரு புரிதலோடு படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நிச்சயம் நம்முடைய தொழிற்கல்விக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். பொதுவாக ஒரு போக்கு நம்ம ஊரில் இருக்குது, இவர் இந்த வேலையில் இருக்காங்க, ஒரு தெரிஞ்சவர், அதனால் நம்ம அந்த ஒரு வேலைக்கு போகலாம் அல்லது அந்த ஒரு தொழில் துறைக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவருடைய உறவினர் யாரோ இதில் பெரிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க, அதனால் நான் அதுக்கு போகிறேன், இப்படியான ஒரு எண்ணம் பொதுவாக இருக்குது. எல்லாரும் இதே போல் ஒரு மனநிலையில் போய் ஒவ்வொரு துறையிலையும் போய் சேர்றாங்க. இது சற்று ஆபத்துக்குண்டான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் அதை பற்றின தகவல்களை முன்கூட்டியே அறியணும். எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழில் துறையாக இருக்கட்டும், அதை பற்றிய புரிதல் மிகவும் அவசியம். ஏன்னா ஒரு துறையில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும்போது அது நமக்கு ஏற்றதா, நமக்கு தகுந்த ஒரு நம் திறமைக்கும் நம்முடைய விருப்பத்துக்கும் தகுந்தவாறு அந்த துறை இருக்கின்றதா, பொருளாதார லாபத்தை மட்டுமே மனதில் கொண்டு ஒரு துறைக்கு செல்லாமல் நாம் நம்மை எந்த துறையில் ஈடுபடுத்தினால் நாம் வெற்றிகரமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் மிக சுலபமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது நம்ம எந்த தொழில்துறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பற்றிய விவரங்களை செய்தித்தாள்கள் மூலமாகவோ புத்தகங்கள் மூலமாகவோ இல்லை பல பேரிடம் கலந்துரையாடல், இந்த கலந்துரையாடல்கள், இந்த இன்ஃபோசேஷன்ஸ், ஒவ்வொரு துறையை சம்மந்தப்பட்டமான பயன்பாடுகள் என்ன, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அதுக்குண்டான எக்ஸிபிஷன்ஸ், அந்த இன்ஃபோ செஷன்ஸ்னு வைக்கிறாங்க, கவுன்சிலிங்னு சொல்கிறாங்க, இதை இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம நம்மளை ஈடுபடுத்தும் போது நம்மளுடைய நாலேஜ், ஒவ்வொரு துறையை பற்றிய நாலேஜ் அறிவு விரிவடையும் போது நமக்கே ஒரு புரிதல் வரும், நமக்கு எந்த துறை நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த துறையை பற்றி நம்ம ஆழமாக படிக்க ஆரம்பிக்கும் போது அதை பற்றிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போது அதுக்கு உண்டான சிறப்பு பயிற்சிகளை எடுக்கும்போது நாம் அந்த ஒரு தொழில் கல்வியில் சுலபமாக வெற்றியடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எத்துணை மாற்றங்களை மனிதன் கண்டபோதும், எத்துணை முன்னேற்றங்களை தொழில்நுட்பத்தில் நாம் பெற்ற போதும், இயற்கை இன்னும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளோம், கட்டாயத்தில் உள்ளோம். ஏனெனில் இயற்கை அல்லது இயற்கை வளம் ஒன்று மட்டும்தான் நாம் மற்ற சந்ததியிற்கு விட்டு செல்கின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை.
கல்வி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழிற்கல்வி கற்றுக்கூடிய வகையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே போல் மாணவர்கள் வந்து தங்களோட திறமையை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டா நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், தொழிற்கல்வியில் வந்து இப்போ உள்ள சூழலில் வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்குது, அதே போல் அதை சந்திக்கக்கூடிய சவால்களும் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அப்போ தொழிற்கல்வியை நம்ம படித்தாலும் தன்னோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம், அதில் வந்து வெற்றி அடைவது அதே போல் சாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றிய பல தகவல்களையும் தொழில் சம்பந்தமான தகவல்களையும் தொழிற்கல்வி கற்றோர் மாணவர்களுக்கும் பல்வேறு தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நம்மால் முடிந்த முயற்சிகளை நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்னே வைப்பதில் நாம் முற்பட வேண்டும். மாணவர்கள் அனைவரும் நல்ல மனிதர்களாக மட்டுமல்லாமல் பண்பட்ட நிபுணர்களாகவும் திறம்பட்ட மேன்மைப்பட்ட ஒரு தொழில்துறையில் வல்லுநர்களாகவும் வர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி இத்தனை நேரம் புதுகை பண்பலையின் மூலம் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி கூறி அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் தொழிற்கல்வி குறித்து ஜெர்மனி ஏவ்நட் நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் கணினி வல்லுநர் திரு சங்கர் ஆத்தூர் சீனிவாசன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.